அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பொதுக்காலம் 27 ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். நம் கிறிஸ்துவ வாழ்வின் பல்வேறு தருணங்களில் நமது இறை நம்பிக்கை சோதிக்கப்படுகிறது. அடிமேல் அடி விழுந்தால் யார்தான் அசையாதிருப்பார்கள்? அப்படித்தான் நம் அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் போது நம் இறை நம்பிக்கை தளர்ந்து போகிறது. கடவுள் இருக்கிறாரா, அவரின் ஜெபத்தை கேட்கிறாரா என்ற கேள்வியில் எழுகின்றன. இன்றைய வாசகங்கள் கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நமது நம்பிக்கையை பற்றி சிந்திக்க அழைக்கின்றது. எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் இறை நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்ற பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றது. இயேசுவின் மீது நாம் கண்களை பதித்தால் எத்தகைய தடைகளையும் தகர்த்தெறிய முடியும். இறைவாக்கினர் அபகுக்கு இறைவாக்கினர் எரேமியாவின் காலத்தில் வாழ்ந்தவர். மிகவும் வலிமை வாய்ந்த அசீரியர்களிடம் அகப்பட்டு 5 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள். துன்பம் தொலைந்து போனது என்று நினைத்த வேளையில் பாபிலோனியர்கள் ஊடுருவி ஒவ்வொரு நகரமாக அழித்தொழித்தார்கள். எருசலேம் முழுதும் அழிக்கப்படும் என்ற நிலையும் உண்டானது. தனது மக்களையும் நாட்டையும் மிகவும் நேசித்த இறைவாக்கினர் நடைபெறும் விபரீதங்களைக் கண்டு கலங்கி போகின்றார். ஒன்றும் புரியாமல் செய்வதறியாமல் தவிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நம் இறைவாக்கினர், ஆண்டவரே, உம் மக்களின் ஜெபத்தை நீர் ஏன் கேட்கவில்லை? எங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களை ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் இந்த அவல நிலை, இழிநிலை என்று இறைவனிடம் முறையிடுகின்றார். என் மீது நம்பிக்கை கொள், நான் அளித்த வாக்குறுதியில் பின்வாங்க மாட்டேன். காத்திருக்கும் போது வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள். நான் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே நான் உனக்கு அருளுவேன் என ஆண்டவரும் உறுதிமொழி கூறுகிறார். கடுகளவு விசுவாசம் கொண்டே பல புதுமைகளை செய்ய முடியும் என்று போதிக்கும் நமது ஆண்டவர் இயேசு, தாம் செய்யும் ஒவ்வொரு புதுமைக்கு முன்பாகவும் நான் உனக்கு செய்வேன் என நீ நம்புகிறாயா என்று கேள்வி கேட்டு நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதை நாம் நற்செய்தியின் பல இடங்களில் வாசிக்க கேட்கிறோம். நேர்மையுடையவர் தம் நம்பிக்கையாலே வாழ்வார். மனதினில் அதீத நம்பிக்கை இருக்கும்போது இயற்கையை கூட நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்பதனை நமது தமிழ் சித்தர்களின் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது. விசுவாசத்தின் தந்தை என போற்றப்படும் ஆபிரகாமை நினைத்து பார்ப்போம். யாரென்றே தெரியாத கடவுளின் வார்த்தையை நம்பி மகனின் பிறப்பை ஆவலோடு எதிர்பார்த்தார். ஈசாக்கை எனக்கு பலியிடு எனும்போது கடவுள் நமக்கு வழிவிடுவார் என்ற நம்பிக்கையோடு அவனை பலி கொடுக்க அழைத்துச் செல்கிறார். மனித ஆற்றல் குறைவானதுதான். ஆனால் மனிதன் இறைவனில் நம்பிக்கை கொள்ளும்போது அவர் குறையை நீக்கி அளப்பரிய ஆற்றலை தருகின்றார். நமது வாழ்க்கையிலும் பல சோதனைகளை நாம் மேற்கொண்டிருப்போம். எத்தகைய கடினமான சூழ்நிலைகள் மலை போல் வந்தாலும் இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்க வேண்டும். கால தாமதமானாலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழ இந்த திருப்பாடலின் வழியாக ஜெபிப்போம்.
திருப்பாடல் 95.
இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். இறைவனை புகழ்ந்து பாடுங்கள், மீட்பின் பாறையை ஆர்ப்பரியுங்கள். நன்றி உணர்வுடன் அவர் முன் செல்வோம், அவர் புகழ் பாடியே ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள். கரங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம், ஆண்டவர் முன்னே முழந்தாடிடுவோம். அவரே நம் கடவுள், அவர் மக்கள் நாம், அவர் காக்கும் ஆடுகள் நாம் அன்றோ. உங்கள் இதயங்களே கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஆண்டவர் குரலை கேட்டிடுங்கள், இன்று கேட்டிடுங்கள்.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 5-10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இனிய இதயங்களே, இந்த நாள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு இனிய நாளாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றும் இருப்பதாக. தத்துவியலார் ரெய்மன் பணிக்கச் சொல்லுவார், நம்பிக்கை இல்லாமல் எவரும் உண்மையான மாநில வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. அதேபோல கவிஞர் வைரமுத்தும் அழகாக சொல்லுவார், மனிதனுக்கு இரு கைகளும் வெறுங்கை, நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்விற்கு நம்பிக்கை எவ்வளவு அவசியமானது என்பதை மேற்கண்ட வார்த்தைகள் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றன. மனம் தளர்ந்து விடாமல் நம்பிக்கையோடு செயல்படுபவர்கள் எத்தகைய பலன்களை அனுபவிப்பார்கள் என்பதை இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக, நம்பிக்கை துன்ப நேரத்தில் உள்ள உறுதியை தருகிறது. இன்பமான நேரங்களிலும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் நமது நம்பிக்கை கரைபுரண்டோடும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் துன்ப நேரங்களிலோ நம் நம்பிக்கை ஆட்டம் காண ஆரம்பிக்கின்றது. அதாவது, துன்ப நேரத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவதற்கான சோதனை அதிகமாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் கடன் தொல்லை மற்றும் விவசாய பிரச்சினைகள் காரணமாக துன்புறும் விவசாயிகள் தற்கொலை, விஷம் குடித்தல் போன்ற முடிவுகளை மேற்கொள்கின்றனர். இதற்கு மாறாக துன்பங்களைக் கண்டு நாம் அஞ்சாமல் வாழ வேண்டும் என்றால் நம்பிக்கை அவசியமானது. காரணம், நம்பிக்கையோடு இருப்பவர்கள் அந்த துன்பங்களை தாங்குவதற்கான உள்ள உறுதியை பெறுகின்றார்கள். மேலும் இறைவனது பாதுகாப்பையும் பெறுகிறார்கள். இந்த செய்தியைத்தான் இன்றைய நாளிலே நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. விவிலியத்திலே பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் பல துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளான வேளையில்தான் தன் நாட்டையும் மக்களையும் அதிகமாக அன்பு செய்த அபாகுக் என்று சொல்லக்கூடிய இறைவாக்கினர் கடவுளிடத்திலே முறையிடுகிறார். இதற்கு பதில் தருகின்ற இறைவன் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கும்படியும், நேர்மையுடையவர்கள் தம் நம்பிக்கையினால் வாழ்வார்கள் என்றும் கூறுகிறார். எனவே கொடுமையான துன்பங்களுக்கு மத்தியிலும், கவலைகள் மற்றும் வறுமை நிலைக்கு மத்தியிலும் நம்பிக்கையோடு இருந்த மனிதர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இறுதியிலே முழுமையாக பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் விவிலிய நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இரண்டாவதாக, நம்பிக்கை சாதிக்கும் எண்ணத்தை வளர்த்தெடுக்கிறது. பொருளாதார உலகில் இன்று உயர்ந்து நிற்கும் பலர் ஒரு காலத்தில் மிகவும் ஏழைகளாக வறிய நிலையில் வாழ்ந்தவர்கள்தான். அந்த நேரத்தில் அவர்களிடம் மூலதனமாக இருந்தது நம்பிக்கையும் கடின உழைப்பு மட்டுமே. அதேபோல உடல் ஊனமுற்றவர்களும் தங்களால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை கொண்டிருந்ததன் காரணமாக வாழ்வின் உயர்நிலைக்கு வந்தவர்கள். 9 சிம்பனிகள் இயற்றி இசை உலகில் இரவா புகழுடன் விளங்கும் பீத்தோவான் காது கேளாமல் துன்பப்பட்டவர். ஆங்கில காப்பியங்களின் மன்னனாக விளங்கும் மில்டன் கண் தெரியாமல் துன்பப்பட்டவர். தன் புதிய கண்டுபிடிப்புகளாலும் சிந்தனைகளாலும் அறிவியல் உலகையே தற்போது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் ஸ்டீபன் காக்கிங்ஸ் தன்னுடைய வாழ்நாளை தள்ளுவண்டியிலே நகர்த்தி கொண்டிருக்கும் ஒரு பக்கவாத நோயாளி. நம்பிக்கையுடையவர்கள் சாதித்திருப்பது பொருளாதார தளத்தில் மட்டுமல்ல, மாறாக ஆன்மீக தளத்திலும் தான். தன்னுடைய சொந்த பலத்தை அல்லாமல் இறைவனின் பலத்தை நம்பி செயற்கரிய காரியங்களை செய்தவர் விவிலியத்திலே கூறப்படுகின்ற புனித பவுலடியார். அவரது நம்பிக்கையை கிறிஸ்துவுக்காக எதையும் சாதிக்கும் ஆற்றலை அவருக்கு தந்தது. எனவேதான் அவர் சொல்லுவார், எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்று அவரால் பறைசாற்ற முடிந்தது. நம்பிக்கையற்றவர்கள் வாழ்வில் எதையும் சாதிப்பதில்லை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்ற மனப்பான்மை கொண்டிருப்பவர்கள் தேவையற்ற அதீத பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்வை வாழ்ந்து காட்டுவதற்கு பதிலாக அதை நகர்த்திக் கொண்டிருப்பவர்கள். இவற்றுக்கு மத்தியிலும் இறைவனுடைய துணையோடு நாம் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அனைத்தையும் செய்து முடிக்க முடியும் என்பதுதான். மூன்றாவதாக, நம்பிக்கை பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் ஆற்றலை தருகின்றது. கடமையை செய்யாதே பலனை எதிர்பார் என்ற மனப்போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனாக, மனைவியாக, மகனாக, பணியாளராக, நிறுவன ஊழியர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை புறந்தள்ளிவிட்டு வாழும் சூழ்நிலையில் பணிக்கப்பட்டுள்ள கடமையை சரிவர செய்யும் மக்களாக வாழ இயேசு அழைப்பு விடுக்கிறார். கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தாங்கள் செய்யக்கூடிய கடமை எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே தங்களுடைய கடமையிலிருந்து விலகாமல் அதை தொடர்ந்து ஆற்ற முடியும். தங்கள் கடமை பலன் தரும் என்று நம்பும் அதே நேரத்தில் பலனை எதிர்பார்த்து, அதாவது பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடமை செய்பவர்கள் அல்ல இவர்கள். இத்தகைய மக்களாக நாம் மாற வேண்டும் என்று கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவேதான் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், செய்ய வேண்டியதை தான் செய்தோம் என்று சொல்லச் சொல்கிறார். உதாரணமாக, மக்களின் விடுதலைக்காக போரிடுவது தங்கள் கடமை என்று நினைத்து செயல்படுபவர்கள் தங்களின் போராட்டத்திற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் போராடுகின்றனர். அந்த பலன் தங்கள் வாழும் போதே கிடைக்காது என்பதை அறிந்திருந்தாலும் அதற்காக போராட தயங்குவதில்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்திற்காக ஆள் சேர்க்கும் போது, எனது ராணுவத்தில் சேரும் உங்களுக்கு சம்பளம் உண்டு, மரணமே அந்த சம்பளம் என்று கூறுவாராம். பலனை எதிர்பாராமல் கடமையை செய்வதற்கான அழைப்பிற்கு இது ஓர் உதாரணம். இறைவனும் இத்தகைய நிலையில் வாழ நம்மை அழைப்பு விடுக்கிறார். எனவே துன்ப நேரத்தில் உள்ள உறுதியை கொடுத்து சாதிக்கும் எண்ணத்தை தூண்டும் நம்பிக்கையை நம் வாழ்வில் வளர்த்தெடுக்க தொடர்ந்து பயணிப்போம். இறைவனுடைய அருள் என்னாலும் நம்மளோடு இருந்து நம்மை வழிநடத்தும். எங்களை படைத்து இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வருகின்ற எங்கள் இறைவா, இதோ இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு தடைகள் வருகின்ற பொழுதிலும், எத்தனையோ இன்னல்கள் வருகின்ற பொழுதிலும், அதற்கு மத்தியிலும் எங்கள் வாழ்வை நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், உம்முடைய வல்லமைக்கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கையில்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலும், நீர் ஒவ்வொரு நாளும் உடைய ஆசீர்வாதத்தால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கையிலும், உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு எங்களுடைய நம்பிக்கை இணைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில், எவ்வளவுதான் சோதனைகளும் வேதனைகள் வந்தாலும் அவற்றிலே நாங்கள் வீழ்ந்து விடாமல் என்னாலும் தொடர்ந்து அவை எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு வழியை தருகிறது, ஒரு பாதையை காட்டுகிறது என்ற ஒரு உந்து சக்தியோடு பயணிக்க அருள் புரிவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென்.